ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த அமர்நீதி நாயனார்ங்கிறவர் தினந்தோறும் கோயிலுக்கு போய் விளக்கு போடுவார். இப்ப நம்ம அதையில சொல்லிட்டு இருக்கிறோம். அவரு திருவாரூருக்கு பக்கத்துல ஒரு கிராமம், அவருக்கு கொஞ்சம் மறதியா இருக்கு. அவர் திருவாரூருக்கு வந்தார் சாமி தரிசனம் பண்ண. இங்க வந்தாரு பொழுது போயிடுத்து, சாமிக்கு என்ன விளக்கு போடணும், பொழுது போன உடனே விளக்கு போடணும், என்ன பண்றது? பார்த்தாரு பக்கத்துல ஒரு வீடு, அந்த வீட்டுல போய் நான் கோயிலுக்கு விளக்கு போடணும், கொஞ்சம் எண்ணெய் இருந்தா குடும்போ அப்படின்னு போய் கேட்டாரு. அது கேட்டது சமணன் வீடு. இன்னைக்கு சைவம் பூரா சமணனாகவே இருக்கிறான். இன்னைக்கு பூரா சைவம் பூரா அந்த ஓன சம்பந்தர்கிட்ட தோத்தவன் பூரா சமணன் ஆயிட்டான், சைவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல போய் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கோ, இந்த கோயிலுக்கு விளக்கு போடணும். உங்க சாமி தான் கையிலேயே விளக்கு வச்சிருக்கிறாரு, அவருக்கு என்ன விளக்குன்னு அவன் அப்புறம் பார்த்தாதான் அவன் சமணன் வீடுன்னு தெரிஞ்சது. அவன் இன்னும் சொன்னான், ஏன் உங்க சாமி தான் எல்லாத்தையும் செய்ய வல்லவராச்சே, இந்த கோயில் குளத்துல தண்ணி இருக்கு, முண்டு ஊத்தி ஏத்து ஏத்து அப்படின்னு அவன் சொன்னது. இவருக்கு அவன் குடுக்காட்டி போனாலும் பரவாயில்ல, இப்படி சொல்லிவிட்டானேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். அப்படியே வருத்தத்தோட அப்படி போய் எங்க கோயில் ஒரு பக்கத்துல சாஞ்சுகிட்டு இருந்தாரு, தூங்கிட்டாரு. கனவுல கடவுள் வந்து அவன் தண்ணி ஊத்தி எரின்னு சொன்னான்ல, நீ தண்ணி ஊத்தி எரிக்க வேண்டிதானே, தண்ணிய ஊத்தி எரியிட்டாரு. உடனே போய் இவர் என்ன பண்ணாரு, ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஒரு அகல்ல ஊத்தி எரிச்சார். எரிஞ்சு என்பது வரலாறு பெரிய புராணம் சொல்லுது. இதே மாதிரி வள்ளல் பிரானுடைய கதையிலையும் தண்ணியை விளக்காக எரித்தார் என்று ஒன்று சொல்லு. அது கருங்குழி என்ற ஊர்ல தான் எரித்தார் என்று. அவர் எரித்த ரூம் கூட இன்னைக்கு அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். வள்ளல் பெருமானும் அப்படி தண்ணீரில் நீர் இது தண்ணீரில் விளக்கரித்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆனா அவர் அப்ப பாட்டிருக்காங்கிறது தெரியாது, வரலாறுல அப்படி இருக்கு, இவர் எரித்தார் என்று வரலாறு. அத நாவுக்கரசர் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த திருவாரூருக்கு போன போது, ஆஹா, தண்ணீர்னால விளக்கரித்த கடவுள் அல்லவா நீ அப்படின்னு புகழ்ந்து பாடுற நாவுக்கரசர் தேவாரத்தில் அது வருது. தம் பங்குனி உத்திரம் பார்ப்படுத்த நாரூர் நறுமலர் நாதம் அடித்தொண்டம் நம்பி நம்பி நீரால் திருவிளக்கு இட்டமை நீல் நாடு அறியும் அன்றே. நாவுக்கரசர் என்ன சொல்றாரு, இவர் தண்ணீனாக விளக்கரிச்சது அன்னைக்கே நாடு பூரா தெரிஞ்சு போச்சுங்கிறார். நாடு பூரா தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஆமா, இந்த நீள் நாடு தெரிஞ்சு போச்ச தெரியுமே அப்படின்னு விட்டார் இல்லையா? ஆமா, நீரால் திருவிழக்கு இட்டமை ஆ ஆக விளக்குக்கு வந்து தண்ணீரை விட்டு ஒரு விளக்கடி தரணு பெரிய புராண வரலாறு சொல்லுகிறது. இத நம்பித்தானோ என்னமோ வள்ளர் பெருமான் தண்ணியை விட்டு விளக்கரித்தார் என்று வரலாறு. அதுவும் இந்த கருங்குழி என்ற ஊர்ல தான் அவர் எரித்தார் என்று நான் படித்திருக்கிறேன். வள்ளர் பெருமான் கூடிய வரலையும் இந்த நால்வர் வழியிலேயே சென்றவர் இல்லையா. உலகெல்லாம் இந்த ஒரு சொல்லுக்கு மூணு நாள் நம்ம பொருள் சொன்னாராமே இல்லையா. உலகெல்லாம் இந்த ஒரு சொல்லுக்கு ஒரு பதத்துக்கு மூணு நாள் போல் சொன்னாராம் சிதம்பரத்தில் யாரு வள்ளர் பெருமான். அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே அப்படி அப்படி இந்த அமர் நீதி நாயனார் என்பவர் ஒரு நாள் தியாகராஜ பெருமான் இந்த மணலின்னு ஒரு ஊருக்கு போவாராம். அப்படி போன போது இந்த அடியாரும் கூட போயிருக்கார். யாரு அமர் நீதி நாயனார் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கிறார். திரும்பி வீட்டுக்கு வந்த போது மனைவியை கூப்பிட்டு தண்ணி எடுத்து வை நான் தலைமுழுவணும். அவர் பிராமணர் இல்லையா, தலைமுழுவணும், தலைமுழி விட்டு நான் பூசை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் அப்படி சாஞ்சிருக்காரு. சாஞ்சி அவர் தூங்கிட்டார். தூங்கிட்டார் கனவுல கடவுள் வந்து அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமான் கடவுள் கனவுல வந்து சொன்னானாம், ஏ அமர் நீதி, திருவாரூருக்கு வந்தவங்கள் அத்தனை பேரும் சிவகணங்கள், அதிலேயே நீ ஜாதியை பார்த்த பார்க்கப்படாதுப்பா, நீ போய் பூஜை பண்ணு அப்படின்ட்டாரான் கடவுள் சொல்லியிருக்கிறான். ஐயோ சாமி தவறும் அப்படின்னாரான் கடவுள். கனவுல வந்து இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்காதேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறான். அவர் பிராமணர். யாரு அமர் நீதி நாயனர். இன்னைக்கு அந்த அந்த மாதிரி வந்து கனவுல எல்லாருக்கும் சொன்னா ஜாதியை பார்க்காதீங்க, எல்லாம் ஒரே ஜாதி தான், மனித ஜாதி தான் அப்படின்னு சொன்னான்னா கடவுள் தேவலைன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ நான் செட்டியாரு, நான் பிள்ளையாரு, நான் முதலியாரு, நான் பிராமணரு, நான் எங்காரு, ஐயோயோ 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 தலையில அடிச்சுக்கிட்டு அழுவலாம் போல இருக்கு இல்லையா. ஆமா இந்த ஜாதி வித்தியாசம் பாக்குறவங்க தான் நாயா பரப்பான்னாரு ஒருத்தர். அதனாலதான் சின்ன பிள்ளையிலே இருந்து நான் ஜாதிய போடுறேன் என் பேருக்கு பின்னால. ஆமா எங்க அப்பா பேர் போட்டாரு பஞ்சநத முதலியார் அப்படின்னு போட்டாரு. எங்க அண்ணன் போட்டான் நாகரத்ன முதலியார் அப்படின்னு. என் தம்பி போட்டான் மாணிக்க முதலியார் அப்படின்னு. இன்னொரு தம்பி இருக்கான் அவன் போட்டான் சாமியப்ப முதலியார்னு. ஆனா நான் மாத்திரம் ஜாதி போடவே இல்லை. சின்ன பிள்ளையிலிருந்து எனக்கு இது பிடிக்காது. வெறும் சாமிநாதன் தான் போட்டேன். ஆமா அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான். அதனால ஜாதி வித்தியாசம் பார்க்காதேன்னு கடவுள் சொல்லி இருக்கிறான் அவருக்கு. இன்னைக்கு இருக்கிறவனோ என்ன அக்கிரமம் பண்றானோ ஜாதியை வச்சுக்கிட்டு, கொலகால பெரிய சாதி சின்ன சாதி மேல் மேல் ஜாதி கீழ் ஜாதி எறி விட்டுடும். அப்படி அமர்நீதி நாயனார் இறைவனுக்கு விளக்கு போட்டார். ஜாதி வித்தியாசம் இல்லாமல் பின்னாமல் அவர் நடந்து கொண்டார் என்பதை நாம பெரிய புராணத்துல பார்க்கிறோம் என்ற அளவோடு அது இருக்கட்டும். அடுத்த நாயனார் சீர்வாழி திருஞான சம்பந்தர். இந்த 63 நாயன்மாரும் ஒரு பக்கம், திருஞான சம்பந்தரும் ஒரு பக்கம். திருஞான சம்பந்தர் இல்லைன்னா இந்த நாட்டில் 7வது நூற்றாண்டுல அழிஞ்சே போயிருக்கும் சைவம். ஆமா, தொலைச்சிருப்பான்கள். அதை காப்பாற்றி விட்ட பெருமை திருஞான சம்பந்தருக்குத்தான் உரியது. திருநாவுக்கரசர் கூட இல்லை, கிடையாது. அப்புறம்தான் திருஞான சம்பந்தருக்கு அப்புறம்தான் திருநாவுக்கரசர், அவருக்கு அப்புறம்தான் சுந்தரர், அவருக்கு அப்புறம்தான் மாணிக்கவாசர். அப்படின்னு வகுத்து வைத்தவர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பிய விட நம்ம புச்சாலியா? கிடையாது. ஆண்டவனுடைய அருள் பெற்ற ஒரு பெரியவர் நம்பியாண்டார் நம்பி. அவர் வகுத்து வச்சார். அப்படி திருஞான சம்பந்தரைத்தான் நாம எண்ணணும். திருஞான சம்பந்தர் தான் இந்த சைவத்துக்கு தலைவர் என்று தேர்ந்தெடுத்து வச்சார் அவர். ஆமா, அதத்தான். அதனால்தான் திருப்பூரில் சொல்லும் போது சைவ முதற் குருவாயே சமணர்களை தெருவோனேன்னு திருப்பூரில் ஒண்ணு அப்படி வருது. அவரை பத்தி நாம சொல்ல போனோம்னா பெரிய புராணத்துல பாதி அவருக்கு பாடி வச்சிருக்காரு சேக்கிடர். 4000 பாட்டுக்குன்னா 2000 பாட்டு திருஞான சம்பந்தத்துக்கு தான் பாடியிருக்காரு. ஆமா, கடவுளே கடவுளே. பாக்கி 2000 பாட்டு 62 நாயன்மருக்கு. அப்போ அவருடைய தகுதி எங்க இருக்கு பாருங்க. திருஞான சம்பந்தருக்கு அப்படி ஒரு பெருமை கொடுத்திருக்காங்க. மதுரையில கோயில் கதவை காலையில திறந்த உடனே முதல் பூசை யாருக்கு? மீனாட்சிக்கா? சொக்கனாவது இருக்கா? கிடையாது. முதல் பூசை திருஞான சம்பந்தருக்கு தான் அங்க கிடைக்குமா? முதல் பூசை திருஞான சம்பந்தருக்கு தான், 2வதுதான் மீனாட்சிக்கு. அந்த அளவுக்கு பெருமை கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சைவங்கள் நான் வாயினால சொல்ல மாட்டேன். திருஞான சம்பந்தர் பாடின பாட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்களே, எங்கேயோ போய் விழுந்துடுத்து. ஆமா, இதை யார் வந்து நிமித்த போறான்னு தெரியல. திருஞான சம்பந்தர் இல்லைன்னா 7வது நூற்றாண்டுல இந்த சமயம் ஓடி மறைஞ்சிருக்கும். காப்பாற்றி விட்டாருங்கிற எண்ணம் கூட இவனுக்கு வல்ல போட்டோம். அந்த அறிவை கடவுள் கொடுக்கட்டும்னு நாம வேண்டிக் கொள்ளுவோம். வேற என்ன உண்டாவன்ட்டு? பதவி இருக்கு, பணம் இருக்கு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் அவங்களுக்கு அறிவை கொடுக்கட்டும்னு விட்டுடுவோம். திருஞான சம்பந்தர் முன்ன ஒரு தடவை நான் சொல்லி இருக்கிறேன், பின்னால ஒரு தடவை நாம திருஞான சம்பந்தர் தேவாரம் பூரா முதல் பாட்டு பதியம் பூரா முதல் பாட்டு கடைசி பாட்டு முதல் பாட்டு கடைசி பாட்டு நான் 385 பஞ்சு இருக்கு அவருக்கு பாடலாம் அப்படின்னு எண்ணி இருக்கிறேன். இப்ப சுந்தரர் சொல்லி இருக்கிறதுனால சுந்தரர் முடியட்டும்னு விட்டுட்டேன். இப்போ எம்பிதான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன், ஏழ்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடிவேன். ஏழ்கோன் கலிக்காமன் நாயனார்னு ஒருத்தர். அந்த நாயனார் என்ன பண்ணார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய மனைவி கிட்ட சிவனை தூது அனுப்பினார் அல்லவா, திருவாரூர்ல. அது தப்புன்னு சொல்லிவிட்டார். அப்படி செய்தது தப்பு அப்படின்ட்டு கடவுள் பார்த்தான். என்னடா சுந்தரமூர்த்தி நாயனார், நாமளே சுந்தரமூர்த்தி நாயனார், அவன் செய்ததை தப்புன்னு கொஞ்சம் சொல்றான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தீராத பயத்து நிலையை கொடுத்துட்டு யாருக்கு? ஏற்கும் தெளிக்காம நாயனாருக்கு. பயத்து வலினால் அவரு சித்தரசர், அவர் கஷ்டப்படுறார். கனவுல வந்து என்ன சொன்னா, சுந்தரமூர்த்தி வந்தாதான்டா அந்த நோய் போகும். வம்பா போச்சு. அதுக்கு இவரு என்ன சொல்லிட்டாரு, சுந்தரமூர்த்தி வர்றதா இருந்தா நான் வயத்தை கிழிச்சுக்கிட்டு சாகுறேன்ட்டார். பயத்தை கழிச்சுக்கிட்டு செத்து போயிட்டார். சுந்தரமுசாமி கேள்விப்பட்டு அங்க வந்தார். ஓ, எனக்காகவா இவர் வயரை கழிச்சுக்கிட்டாரு, இவருக்கு முந்தைய நான் கழிச்சுக்கிறேன்னு அவர் கழிய போனார். கடவுள் கைய பிடிச்சுட்டான். இப்ப ரெண்டு பேருக்கும் சிநேகம் ஏற்பட வச்சான் இந்த ஏர்கோன் கரிகாமனாயனார். அப்புறம் சுந்தரருக்கு மிகவும் வேண்டியவராக போனார் என்று ஒரு வரலாறு உண்டு. பெரிய புராணத்துல ஏர்கோன் கலிக்காமநாயனார் புராணத்துல சுந்தரருடைய வரலாறு இரண்டாவது பகுதியா அதுல வருது. ஆமா, சுந்தரருடைய வரலாறு பெரிய புராணத்துல நாலு இடத்துல பேசப்படுகிறது. ஒன்னு திருமலை சருக்கம், திருவாரூர் நாட்டு சிறப்புல ஒன்னு, ஏர்கோன் கலிக்காமநாயனார்ல ஒன்னு, சேரமான் பெருமான் நாயனார்ல ஒண்ணு, பின்னால திருமலை சேர்க்கத்துல ஒண்ணு. நாலு இடத்துல சுந்தரருடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது, ஒரே இடத்துல வராது. பெரிய புராணத்தை எடுத்தீங்கன்னா இது நாலு இடத்தையும் சேர்த்தாப்புல படிச்சாதான் சுந்தரருடைய சரித்திரம் ஒழுங்காக வரும். இப்ப திருஞான சம்பந்தர் எடுத்தீங்கன்னா ஒரே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, திருநாவுக்கரசர் எடுத்தீங்கன்னா ஒரே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சுந்தரனுடைய சரித்திரம் வேணும்னா நாலு இடத்துல எடுத்து பார்க்கணும். ஆமா, ஒன்னு நாட்டு சிறப்பு, இரண்டாவது ஏர்கவன் கழிக்காம நாயனார், மூணாவது சேரமான் பெருமன் நாயனார், நாலாவது திருமலை சருக்கம். இது நாளையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அல்லவா? ஆமா, திருநாவுக்கரசர் சரித்திரத்தை பெரிய புராணத்தில் இருக்கிற 200 சில்லற செய்யுளையும் கேசட்ல பாடியிருக்கேன். கேசட்ல வந்திருக்கு, நானே கேட்டிருக்கேன். அது சிடியில என்ன வந்ததா இல்லையான்னு தெரியல. அப்படி அந்த ஏர்கவன் கலிக்காம நாயனார் புராணம் 29 இல்லையா?